செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குழர் நிறைமொழி மாந்தர் பெருமை இழத்து மறைமொழி காட்டிவிடும். உண்மை நிறைந்த சிந்தனையையும் சொல்லையும் உடைய துறவிகளின் சிறப்பு என்ன என்பதை அவர்களால் இயற்றப்படும் அறநூல்களில் சிறந்த கருத்துக்களே தெள்ள தெளிவாக உணர்த்திவிடும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிரினங்களிடத்திலும் செம்மையான அருளுடையவராக நடந்து கொள்கின்ற காரணத்தினால்தான் அறவோர் என்று போற்றப்படுபவர்கள் அந்தனர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகின்றார் என்கின்றார் திருவள்ளுவர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தன்னுடைய 88வது வயதில் முதிர்வு காரணமாக உடல் நல குறைவு காரணமாக கடந்த திங்கட்கிழமை காலமானார். கடுமையான நுரையீரல் தொற்று காரணமாக நிமோனியா பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அண்மையில் அவர் வீடு திரும்பிய நிலையில் இதய செயலிழப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார். போப் பிரான்சிஸினுடைய மறைவு உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவரின் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அர்ஜென்டினாவை சேர்ந்த சார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ எனும் இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் அந்த பதவியில் அமர்ந்த முதல் லாட்டின் அமெரிக்கர் என்ற பெருமைக்குரியவர். சதர்ன் ஹெமிஸ்பியரிலிருந்து வந்த முதல் போப் என்கின்ற பெருமையும் கொண்டவர். 2013 மார்ச் 13 266வது போப்பாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு முன்பு இருந்த போப் பெனடிக்ட் அவர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பதவிக்கு போப் பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சமூக நீதி கொள்கைகளில் உறுதியாக இருந்த போப் பிரான்சிஸ் HIV-ஆல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நோயாளிகளுக்கு மிகவும் பரிவு காட்டி வந்தார். அதே போலவே அகதிகள் மீதும் புலம்பெயர்ந்தவர்கள் மீதும் தன்னுடைய ஆதரவை எப்பொழுதும் தெரிவித்துக் கொண்டு வந்திருந்தார். போர் இல்லாத அமைதியான உலகுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். உலகில் அடிமைத்தனம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கின்றார். சிறு வயதிலேயே கடுமையான நிமோனியா தாக்குதலால் பாதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ்க்கு நுரையீரலினுடைய ஒரு பகுதி அகற்றப்பட்டது. ஆனால் நீண்ட காலமாகவே உடல்நல பிரச்சனைகள் இருந்து வந்தது. கடந்த பிப்ரவரி 14 அவருக்கு மூச்சுக்குழாய் அழற்சி ஏற்பட்டதை தொடர்ந்து ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு இடையே அவரது உடல்நிலை சற்று முன்னேற்றம் அடைந்த நிலையில் அவருக்கு மீண்டும் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் உடல்நலம் பெற்று மீண்டு வர உலகம் முழுவதும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்ததை தொடர்ந்து 38 சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு திரும்பினார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினமாக கொண்டாடப்படும் ஈஸ்டர் தினமான ஞாயிற்றுக்கிழமை புனித பீட்டர்ஸ் சதுக்கத்தில் தோன்றிய போப் பிரான்சிஸ் அங்கு குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். போப் பிரான்சிஸின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அரசியல் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் தலை பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் போப் பிரான்சிஸின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. இந்த துயரமான நேரத்தில் உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க சமூகத்திற்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான மக்களால் கருணை பரிவு பணிவு ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாக போப் பிரான்சிஸ் எப்பொழுதும் நினைவுகூரப்படுவார். சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவின் கொள்கைகளை உணர்வதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் விடாமுயற்சியுடன் சேவை செய்தார். துன்பப்படுவர்களுக்கு நம்பிக்கையின் உணர்வை தூண்டினார் என்று கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடல் தெரியாத தகவல் படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. அத்த பையனான ரெண்டு பேரை நதியா தன்னுடைய தாய்தக பண்ண இழந்துட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ரெண்டு பேருமே சத்யராஜும் சரி பிரபுவும் சரி இந்த படத்துல கலக்கி இருப்பாங்க. கலக்கி அந்த அளவுக்கு காமெடியான படம். இந்த படத்திற்கு இசை அமைத்தவர் கங்கை அமரன் அவர்கள். இந்த பாடலை பத்தி நான் தேட ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கே தெரிய வந்தது, இந்த படத்திற்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தது இளையராஜா தான் இந்த படத்திற்கான இசைன்னு. ஏன்னா பாடல் அத்தனையுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படத்துல. அதுவும் நான் இப்ப சொல்ல போற இந்த பாடல் அவ்வளோ அருமையா சந்தத்துல போய் உட்கார்ந்துருக்கும். அவ்வளோ அழகா இதுக்கு பின்னணி இசை கொடுத்திருப்பாரு கங்கை அமரன் அவர்கள். அதுலேயும் இந்த பாடல் மழையின் துளியில் லயம் இருக்குது. இந்த பாடல் வந்து மழை பெய்யும் போது பாடக்கூடிய பாடல். நம்ம எல்லாரும் மழையை ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடியவங்க தான். ஆனா இப்ப நமக்கு இங்க நியூசிலாந்துல மழை கொஞ்சம் ஜாஸ்தி பெய்தாலே பயம் வந்துருது, எங்க ஃபிளட் ஆயிருமோ அப்படின்னு. அந்த அளவுக்கு மழை மேல ஒரு பயம் உண்டாக்குன நாடாக்கி போயிடுச்சு இந்த நியூசிலாந்து. இன்னைக்கு நான் முக்கியமா சொல்ல போறது மாமா உறவை பத்தி. தாய் மாமாவா இருந்தா பாசமும், அத்தை பையன் மாமா பையனா இருந்தா பாசத்தோட குறும்பும் சேர்ந்து வரக்கூடிய உறவு இந்த தாய் மாமா உறவு. நம்மளோட நமக்கு சித்தப்பா பெரியப்பாவோட தாய் மாமனையோ அல்லது அத்தை பையன் மாமா பையன் மேலேயோ ஒரு துளி கூட ஈடுபாடு இருக்குதுன்றது ரொம்பவும் இயல்பான ஒண்ணு. மாமாவை பத்தின ஒரு அருமையான கவிதை. அன்னைக்கு இணையானவன் ஆயிரம் உறவென்றாலும் முதன்மையானவன், இன்ப துன்பங்களில் பங்கேற்பவன், ஈடில்லா சொந்தமாயிருப்பவன், உரிமையோடு வந்து நிற்பவன், ஊரார் மெச்ச சீர் செய்பவன், எல்லை சாமியாய் துணை வருபவன், ஏணியாயிருந்து ஏற்றம் தருபவன், ஐந்தெழுத்து பெயரில் உறவானவன், ஒப்பனையில்லா பாசக்காரன், ஓடி வந்து உதவுவன், அவ்வியம் அறியாதவன். இத்தகைய சிறப்பு கொண்டவன் தான் மாமான்ற உறவு. மாமான்ற உறவு எப்படி ஒரு முக்கியமான உறவோ இந்த கவிதையும் உயிரெழுத்துக்களால் பின்னப்பட்ட கவிதையும் கூட. இந்த பாடல்ல மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த பாடலை பாடியவங்க சித்ரா அம்மா. அவங்க வந்த புதுசுல நதியாவுக்கு முத முதல்ல பூவைய பூச்சோடவால பாடினதுக்கு அடுத்தபடியா நதியா படங்களா வர ஆரம்பிச்சப்ப அவங்களுக்கு நிறைய பாடல்கள் பாடினாங்க. இந்த பாடல் அது ஒரு மிக சிறப்பான பாடல். என்னன்னா, அவங்க இளமையான குரல்ல அற்புதமா இந்த பாடலை பாடியிருப்பாங்க. அந்த மழை பெய்யற சத்தமும் பியானோ சத்தமும் பின்பக்கத்துல அவ்வளவு அவ்வளோ அழகா அவங்களுடைய குரலோட, குரல் இதுவா இல்ல இசை இதுவான்னு தெரியாத அளவுக்கு அற்புதமா பாடியிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்காக சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து ஒரு அற்புதமான மழை பாட்டு கேட்கலாமா? 1126 கணித மேதை ராமானுஜம் அவர்களின் நினைவு தினம். அவருடைய வாழ்க்கை வரலாற சமீபத்துல படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நிறைய கேள்விகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன குறிப்பு மாதிரி அவருடைய வாழ்க்கையை பத்தி உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஈரோட்ல உள்ள கணித மேதை ராமானுஜனுடைய பிறந்த வீட்டை அடையாளம் காட்ட ஜப்பான் தலைநகரில் உள்ள டோக்கியோ பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறை தலைவர் வரவேண்டி இருந்துச்சு. ராமானுஜனை கண்டுபிடிக்க ஹார்டி லண்டன்ல இருந்து வரவேண்டி இருந்தது. ஏன் இப்படின்ற கேள்விகளுக்கு வலுவான அறிவியல் பூர்வமான பதில்களை தேட முடியுமா? முடியும். உலகின் உன்னத இந்திய கணித மேதைகளில் ஒருவர் ராமானுஜர். ஆனால் ஆங்கில ஆட்சி வராமலே போயிருந்தால், ஆங்கில ஆட்சி இருந்தாலும் ஹாதிகள் இல்லாமல் போயிருந்தால், இந்த கேள்விகளையும் சேர்த்து பார்க்கதான் வேணும். அறிவு சாகரம் எல்லை கடந்தது, அதுக்கு ஆதரவும் தேச எல்லைகளை கடந்தது, அதனை ஊக்குவிப்போரும் மதம் சாதி கடந்தவர்கள்தான் பதிலா இருக்க முடியும். ஆங்கில ஆட்சி வந்த பிற்பாடுதான் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அரசு கலை கல்லூரி உருவாச்சு. அதில் படிக்க வந்த மாணவர்கள் இருவர் ராமானுஜம் வீட்டுல கட்டண விருந்தாளிகளாக தங்கி படிச்சாங்க. அவர்களது கணித புத்தகங்களை ராமானுஜம் பார்த்தார், படித்தார், அவர்களோடு அமர்ந்து கற்றுக்கொண்டார். அவர்களது வீட்டு பாடத்தின் போது அவர்களுக்கே புரியாத, அவர்களால் விடை காண முடியாத கணித புத்தகங்களில் உள்ள தவறுகளை கண்டறிய வல்ல நிபுணத்துவத்தை எட்டினார் ராமானுஜம். அவருடைய வாழ்வை திருப்புனைய முனையை ஏற்படுத்திய புத்தகம் G.S. கார் என்பவர் எழுதிய எளிய மற்றும் பயன்பாட்டு கணித தீர்வுகள் ஒரு சுருக்கம் அப்படின்ற புத்தகத்தை சொல்றாங்க. 80ஆம் ஆண்டு முதல் பாகமும், 86ஆம் ஆண்டு இதனுடைய 2ஆம் பாகமும் வெளிவந்துள்ளது. முறைப்படி கணிதம் படித்தே நம்மால் குறைந்தபட்ச தேர்ச்சி பெற முடியவில்லை. ஆனால் முறைசாரா கல்வி, சுய கல்வி மூலம் படித்து கணித மேதை ஆக முடியுமான்றதுக்கும் ராமானுஜர் தான் எடுத்துக்காட்டு. இது தெய்வ செயல்னு சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு சில தெரிஞ்ச முகங்கள் தென்படலாம். ராமானுஜரை பத்தி சொல்லும் போது அவர்கிட்ட நிறைய குறுகிய மனப்பான்மைன்னு சொல்றதை விட குறுகிய ஒரு பயம் எண்ணங்கள்னு சொல்லலாம். அவர் கணிதத்துல எந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தாரோ, அதே போல மற்ற பாடங்களே நியாயமா தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை கூட அவரால் வாங்க முடியலைன்றதுதான் உண்மை. அவரால் தேர்வுகள்ல, பள்ளி இறுதி தேர்வுகள்ல தேர முடியல, மற்ற பாடங்களே அவரால் கவனம் செலுத்த முடியலைன்றதுதான் உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க அவங்களுக்கு பிடித்த துறையில மிக பிரமாதமா இருக்காங்க, ஆனா அடுத்த பாடங்கள்ல கவனம் செலுத்துறது இல்லைன்றத நாம அவங்கள கொஞ்சமாவது கருத்துல எடுத்துக்கிறோமா? எத்தனை ராமானுஜர்களை நாம தவற விட்டுருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குது. சுய கல்வி வழியா தன்னுடன் ஈட்டிய கணித அறிவு பத்தி நிச்சயமா ராமானுஜனுக்கு ஒரு சரியான மதிப்பு இருந்தது. தனது கணித சமன்பாடுகள் அடங்கிய நோட்டு புத்தகங்களை எடுத்துக்கிட்டு சளைக்காம உதவி தேடி அலையிறாரு. தான் கல்லூரியில சேர்ந்த 1904ஆம் ஆண்டு முதல் GST ஹாதி தன்னை அடையாளம் காணும் வரை அவருக்கு பலர் ஆதரவு தெரிவித்தாலும், அவரது திறமையின் மீது அவருக்கு அதிதீக நம்பிக்கை இருக்கிறது. அதனை வளர்த்தெடுக்கணும்ன்ற பேரார்வம் பெருவெட்கி நிரம்பியவராகவே அவர் இருக்கிறார். இந்த விடாமுயற்சி, இந்த அலைச்சல் இன்றும் கூட இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தான் சொல்லணும். ராமானுஜரை பத்தி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, திரைப்படங்கள் வந்திருக்கு. இதுல மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் என்னன்னா அவருடைய மனைவி ஜானகி அம்மா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 10 வயசு, ஒரு 19 வயசு ஆகும்போது அவர் லண்டனுக்கு கிளம்பிடுறார். ஸோ அது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. அவர் லண்டனுக்கு கிளம்பி போயிட்டு அவருக்கு 27 வயசுல திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போதே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு தான் திரும்பி வர்றாரு. ஆனால் அப்போதான் அவருக்கு தன்னுடைய மனைவியின் ஞாபகம் வருது. அவங்க அம்மா அந்த மனைவியை சேரவே விடலை, வேற வழி இல்லாமல் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் 29 வயதில் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாரு. அந்த 2 வருடங்கள் மட்டுமே ஜானகி அம்மா அவருக்கு ஒரு தாதி போல இருந்து பணிவிடைகள் செய்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. அந்த ஜானகி அம்மா இருக்கும்போது 2004ல் அவங்களுக்கு 95 வயது. இந்த அரசாங்கம் இந்த கணித மேதைன்னு உலகமே கொண்டாடுற ராமானுஜருக்கு அவருடைய மனைவியை பற்றி கொஞ்சம் கூட கருதவே கிடையாது. அந்த அம்மா தனக்கு தெரிந்த தையல் தொழில வச்சு தனக்கு வாழ்வாதாரமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. கணிதமேதை ராமானுஜத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போதுதான் அரசாங்கம் முழிச்சுட்டு அவருடைய மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்களே யாருன்னு தேட ஆரம்பிச்சு ஜானகி அம்மாளை கண்டுபிடிச்சு மாசம் இவ்வளவுன்னு ஒரு மிக சொற்ப தொகைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்ம நாட்டின் அவல நிலைன்னு தான் சொல்லணும். இத்தனை இந்த ராமானுஜர் மாதிரி எத்தனை ராமானுஜர்களை நாம இழக்க போறோம்? இந்த நாட்டின் கல்வி முறை எப்படி மாற முடியுமா? படிப்பு எல்லா பாடங்கள்லையும் 100% வாங்கினாத்தான் அவங்க படிப்புல கெட்டிக்காரங்கன்னு சொல்ல முடியுமா? நமது கல்வி நிலை மாறுமா? புதிய குரல் ஒன்றை கேட்கலாமா? ரேஷ்மாவின் குரல் இது. ப்ளூ மூன் ப்ரொடக்ஷன்ஸின் மே 17 மியூசிக் ஷோல இவங்க பாட இருக்காங்க. இதோ இவர்களின் குரல் உங்களுக்காக.
மாலர்கள் கேட்டேன் வானமே தந்தனை தண்ணீர் கேட்டே நாமிரதம் தந்தனை.
கடந்த ஏப்ரல் 13 பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு, அதாவது சங்கம் படைத்தான் காடு என்கின்ற கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் 1930 பிறந்தார். தந்தை ஒரு நாட்டுப்புற கவிஞர். உள்ளூர் சுந்தரம் பிள்ளை திண்ணை பள்ளிக்கூடத்தில் 2 வரை படித்தார். குடும்ப தொழிலான விவசாயம் மட்டுமின்றி உப்பளம், நாடகம், மாம்பழ வியாபாரம், இட்லி கடை என 10 மேற்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு வந்தார். சிறு வயதிலேயே கவிதை புணவும் ஆற்றல் பெற்றிருந்தார். இவருடைய பாடல்களில் கிராமிய மனம் கவழ்ந்தது. கருத்துச் செறிவும் கற்பனை வளமும் படைத்த இவரது பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்தது. விவசாய சங்கம் பொதுமுறைமை கட்சியில் ஈடுபாடு கொண்டிருந்தார். 1952 பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களிடம் தமிழ் பயின்றார். பின்னர் அவர் நடத்திய குயில் இதழின் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். தனக்கு தமிழ் கற்பித்த குரு பாரதிதாசன் வாழ்க இந்த எழுதிவிட்டுத்தான் கடிதம் எழுத தொடங்குவாராம். பொது உடைமை சித்தாந்தங்களை பரப்ப அயராது பாடுபட்டார். ஏராளமான தத்துவ பாடல்களை எழுதியுள்ளார். படித்த பெண் திரைப்படத்துக்காக 1955 முதன்முதலாக பாடல் எழுதினார். இதன் மூலம் திரைப்படத்துறையில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்தார். 1959 வரை எம்ஜிஆர் நடித்த 7 திரைப்படங்கள், சிவாஜி கணேசன் நடித்த 11 திரைப்படங்கள் உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ளார். 180 திரைப்பட பாடல்கள் எழுதியுள்ளார். ஆனால் அவை அனைத்துமே காலத்தால் அழியாதவை. இயற்கை, சிறுவர், காதல், மகிழ்ச்சி, சோகம், நாடு, சமூகம், அரசியல், தத்துவம், பாட்டாளி வர்க்கம் ஆகியவை இவரது பாடல்களின் கருப்பொருளாக இருந்தன. இவரது பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. சின்ன பயலே சின்ன பயலே, தூங்காதே தம்பி தூங்காதே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், செய்யும் தொழிலே தெய்வம் ஆகியவை குறிப்பிடத்தக்க பாடல்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள், வாழ்வியல் தத்துவங்களை வெளிப்படுத்தியவர். பாடுவதிலும் வல்லவர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். கவிஞர், மக்கள் கவிஞர் என்கின்ற பட்டமும், பாவேந்தர் விருது உள்ளிட்ட பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன்னுடைய 29 வயதில் 1959 மறைந்தார். குறுகிய காலமே வாழ்ந்த இவர் அதற்குள் பல்லாண்டு காலம் நிகழ்த்த வேண்டிய சாதனைகளை நிகழ்த்திவிட்டார். இவரது பாடல் தொகுப்பு 1965 வெளிவந்தது. இவரது நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டையில் 2000 மணிமண்டபம் அமைத்து
சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, அறிவும் வளரணும் அதுதாண்டா வழக்கு. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வழக்கு. உன்னை ஆசையோடு ஏந்தவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஏந்தவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சேதி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை குடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. நானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா. வேப்பமர உச்சியில் நின்று பேயுண்டு ஆடுது, வேப்பமர உச்சியில் நின்று பேயுண்டு ஆடுதண்டு. விளையாட போகும் போது கொல்லிவப்பாக உந்தன் வீரத்தை கொழும்பிலேயே கிள்ளிவப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே, நீ வெம்பிவிடாதே. சின்ன பயலே சேர்த்தேளடா.
அம்மாக்கள் அன்றும் இன்றும் என்றும் 60களில் எப்ப பாரு கதவுக்கு படிக்கிறதே வேலையா போச்சு. பாட புத்தகம் படிக்கிற நேரத்தை விட விகடன், கல்கி, அப்புறம் குமுதம். இன்னொரு வாட்டி கையில குமுதத்தை பார்த்த அவ்வளவுதான். 70களில் புத்தகத்தை விட்டாச்சு. எப்ப பாரு டிரான்சிஸ்டர் ரேடியோ, அதுல அந்த ரேடியோ சிலோன்ல 12 மணி நேரமும் காப்பி கடை மாதிரி ஒரே சத்தம். இளையராஜாவா எம்எஸ்யான்னு சண்டை வேற, ஜானகியா லதா மங்கேஷ்கர் யார் நல்லா பாடுறாங்கன்னு ஒரே இம்ப. ஒரு பக்கம் ஹிந்தி பாட்டு, ஒரு பக்கம் தமிழ் பாட்டு. 80களில் புதுசா வந்திருக்கிற அந்த டிவியை போட்டு உடைக்கணும். மழை காலத்துல கோடு கோடா கொர்றன்னு ஒரே சத்தம். வராத ரூபா வகனியா கூட்டிட்டு வரேன்னு பாதி நேரம் மொட்டை மொழையில ஒத்த கால நின்று தவம் கிடக்கிறது. வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வச்சா ஒரே அழுகுற பாட்டா போடுறாங்க. 1990களில் எவன்டா இந்த வீடியோ கேசட் பிளேயரை கண்டுபிடிச்சான். 18 மணி நேரம் கேசட் வாடகை எடுத்து வந்து வீட்டையே தியேட்டராக்கி வச்சிடறீங்க. ஈவில் ரெண்டு படத்தை எத்தனை தடவை போட்டு வைப்பீங்க. 2000 கேபிள் டிவி போட்டு எப்பா பாரு அது மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். சாப்பாடு டிஃபன் எல்லாமே ஹாலில் தான். பாலச்சந்தர் சீரியல் திங்கக்கிழமை வருமே அதுதான் பார்க்குற மாதிரி இருக்கு. புதன்கிழமை வர விடாது கருப்பு செமையா இருக்கு. என்ன இருந்தாலும் ரூபாவாகினி மாதிரி வருமா. 2010 24 மணி நேரமும் இந்த இன்டர்நெட்லேயே என்ன படிக்கிறானோ, படிக்கிறானா இல்லையானே தெரியல. இப்படியே போனால் எப்படித்தான் வேலைக்கு போறது. 2020களில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், வெப் டிவி வந்து பிறகு முகத்தை பார்த்து பேசுறதே இல்லை. சாப்பிடும் போது கூட மொபைலையே பார்த்து வச்சுட்டு இருக்கான். இப்படி வார்த்தைகள் ஒழிக்காத தமிழ் இல்லங்கள் மிகவும் குறைவு.
கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியலே. கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியலே. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதென்னும் புரியலே. ஏழைக்கு காலம் சரியில்லை. கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியலே. மாசம் 30 நாள் வளர்ச்சி வறுமை குடிக்கு உருவையள
கழிச்சு காசு வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பேசிறான். காசு வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் வந்து எனக்கு உனக்குன்னு பேசிறான். கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே. சொட்டு சொட்டா வேர்வை விட்டா பட்டினியாய் பாடுபட்டா கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டிக்காரம் பொட்டியிலே அது குட்டியும் போடுது வட்டியிலே. கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டிக்காரம் பொட்டியிலே அது குட்டியும் போடுது வட்டியிலே. கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியலே. விதமா துணிகள் இருக்கு விலையை கேட்டா நடுக்கம் வருது. வகை வகையாய் நகைகள் இருக்கு மடியை பார்த்தா மயக்கம் வருது. எதை எதையோ வாங்கணுமின்னே அண்ணே எதை எதையோ வாங்கணுமின்னே எண்ணம் இருக்குது வழி இல்லை இதை எண்ணாமல் இருக்க முடியல. எதை எதையோ வாங்கணுமில்லை எண்ணம் இருக்குது வழி இல்லை இதை எண்ணாமல் இருக்க முடியல. கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே. கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சா பொண்ணுக்கு துணையா ஆன படைச்சா பொண்ணுக்கு பத்தா செல்வத்தை படைச்சா உலகம்
நினைவாற்றல் என்பது தான் அனுபவித்த கற்றல் இந்த விஷயங்களை தேவைப்படும் பொழுது மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரும் ஒரு செயல்பாடாகும். நினைவாற்றல் அதிகம் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். பலருக்கும் பல விஷயங்கள் நினைவில் இருக்கும், எனினும் உரிய நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை நினைவுக்கு கொண்டு வர முடியாமல் தவிப்பார்கள். இப்படி தேவைப்படும் நேரத்தில் தேவையான செய்திகளை உடனுக்குடன் நினைவுக்கு கொண்டு வர முடியும் என்றிருப்பதை ஞாபக மறதி என்கின்றோம். இன்றைய உலகில் குழந்தைகள் போட்டி நிறைந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போட்டிகளும் கல்வியினால் ஏற்படும் அழுத்தமும் குழந்தையினுடைய உலகத்தை சுருங்க செய்துவிட்டது. இதனால் ஞாபக மறதி ஏற்பட்டு நினைவாற்றல் திறன் குறைந்து வருகிறது. நினைவாற்றல் குறைவதற்கு பல அடிப்படை காரணங்கள் உள்ளன. குறிப்பாக மூளை வளர்ச்சிதைவு, மன அழுத்தம், பதற்றம், பல பிரச்சனைகள் குறித்த கவலை போன்ற காரணங்களை சொல்லலாம். இருந்தபோதிலும் சில எளிய வழிமுறைகள் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த நினைவாற்றல் நினைவினை வளர்த்துக் கொள்ள முடியும். மனிதன நினைவாற்றலுக்கு மனதளை ஒருதலைப்படுத்தலும் நெருங்கிய தொடர்புடைய நிபுணர்கள் கூறுகின்றார்கள். நாம் மனதை எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுத்தி குறிப்பிட்ட விஷயங்களை கவனத்தில் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது மனதில் படிந்து விடுகிறது. எனவே நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கான முதல் படியாக கவனச்சிதறலுடைய காரணங்களை கண்டறிய வேண்டும். அதை பற்றி சரியான ஒரு நிலைப்பா மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நிறைய பாடச்சுமை உள்ள இந்த நாளில் மாணவர்கள் அதிக நினைவாற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நினைவாற்றல் அதிகம் இருந்தால்தான் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும், நேர்காணல்களில் சரியாக விடையளிக்க முடியும். எனவே மாணவர்கள் நினைவாற்றலை வளர்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. யோகாசனம், உடைப்பயிற்சி, தொடர்ந்து வாசிப்பது, எழுத்து பயிற்சி போன்றவற்றின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்த முடியும், மன அழுத்தத்தையும் குறைக்க முடியும். மாணவர்கள் மூளைக்கு சில பயிற்சிகளை அளிக்க வேண்டும். அதாவது குறுக்கெழுத்து போட்டி, எண் புதிர் கணக்கு, அயல் மொழிகளை கற்றல் போன்ற சில பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் சிறந்த நினைவாற்றலை பெற முடியும். நினைவாற்றலை வளமாக்குவதில் நம் உணவு முறைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நினைவாற்றலை அதிகப்படுத்தும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிந்தவரை காலை உணவை தவிர்க்காமல் குறைவான அளவிலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்களை உண்ணுதல், வல்லாரை, தூதுவளை போன்ற கீரை வகைகளை உணவாக எடுத்துக்கொள்ளுதல் நினைவாற்றலை அதிகரிக்கும் என்று மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிறது. மாணவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தகவல்களை நினைவுபடுத்தும் திறன் வலுவானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு மாணவரின் நீண்டகால நினைவாற்றல் சேமிக்கப்படுவது தினம்தோறும் தகவல் தக்க வைக்கப்பட்டாலும் அது எப்பொழுதும் அப்படியே இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பயன்படுத்தப்படாத நினைவுகள் தொலைந்து போகலாம், அல்லது மீட்டெடுக்க முடியாமலும் போகலாம். மாணவர்கள் தங்களுடைய கற்றலை மதிப்பிடுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தேவையான பயிற்சிகளை செய்வது மிகவும் அவசியம். மாணவர்கள் தங்களுடைய கற்றல் தேவைகளை ஏற்ற அட்டவணையை தயார் செய்து கொண்டு அதன்படி முறையாக செயல்பட்டால் நினைவாற்றலை வலுப்படுத்த முடியும். நினைவாற்றலை வளர்க்க எழுத்து பயிற்சிகளை செய்வது மிகச்சிறந்த வழியாகும். குறிப்பு புத்தகங்கள், நாட்குறிப்புகள், கடிதங்கள், கட்டுரைகள் போன்றவை எழுதுவதன் மூலம் நினைவாற்றலை மேம்படுத்த முடியும். எழுதும் பொழுது மாணவர்களுடைய நீங்கள் படிக்கும் தகவல்களை மூளையில் பதிய வைக்கிறீர்கள், அது தொடர்பாக சிந்திக்கவும் செய்கிறீர்கள். எழுதுவது மூளையில் ஒரு வலுவான தொடர்பை உண்டாக்குகிறது. தகவல்களை பகுப்பாய்வு செய்து ஒழுங்குபடுத்த உதவுகிறது. அதோடு உங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறனையும் மேம்படுத்துகிறது. தகவல்களை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்வது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் புதிய சிந்தனையையும் தூண்டுகிறது. தினமும் ஒரு குறிப்பு புத்தகத்தில் அல்லது நாட்குறிப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுங்கள். நீங்கள் படிக்கும் பாடங்களின் முக்கிய கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கற்றதை சுருக்கி எழுதுவதன் மூலம் நீங்கள் எவ்வாறு கற்கிறீர்கள் என்பதை அறிய முடியும். நீங்கள் பயன்படுத்தாத புதிய சொற்களை பயன்படுத்தி எழுதுங்கள். எழுத்து பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் உங்கள் நினைவாற்றல் மேம்படும். எழுதுவதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள மற்ற விஷயங்களை ஒதுக்கி எழுதும் விஷயத்தின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள். கையால் எழுதும் இந்த பயிற்சி உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு, கற்றலை எளிதாக்குவதற்கும் ஒரு சிறந்த வழியாகும். கையால் எழுதும் பயிற்சி உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்தும், கற்றலை எளிதாக்கும் ஒரு சிறந்த வழியாகும். தட்டச்சு செய்வது என்பது காகிதத்தில் எழுதுவதை விட வேகமானது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். அதே நேரத்தில் ஆசிரியர் உங்கள் அல்லது விரிவுரையாளர்கள் சொல்லும் தகவல்களை, குறிப்புகளை மனதில் பதித்து அதன் பின்னர் தட்டச்சு செய்வதன் மூலம் உங்கள் தகவல்களை நீங்களே அதிகமாக வார்த்தைகளில் பங்கேற்கலாம். அது நினைவாற்றல் மேம்படுத்தும். நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு அவருடைய பங்களிப்பிற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, கீழே விழுந்தவரை தூக்கிவிடும் கைகளை விட சரியாக விழுந்தாரா என்று பார்க்கும் கண்களே இங்கு அதிகம். இந்த சமூகத்தின் மீதான கோபங்களை இணையத்தில் மட்டுமே வெளிப்படுத்தும் சராசரி கோழைகளாகத்தான் நாம் இருக்கிறோம். இந்த உலகமே டயர் பஞ்சர் என்று சொல்லும் பொழுது டியூப் பஞ்சர் என்று சொல்பவர்தான் இங்கு முட்டாளாக பார்க்கப்படுகின்றார். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா. Your language.